திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி பொது சைவம் பற்றிய சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்க இருக்கும் தலைப்பு சரியை விளக்கம் மற்றும் முசுகுந்தர் பற்றிய கதை. உரை வழங்குபவர் சிவ சண்முகவேல் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
இப்ப நம்ம நிக்கிற நிலை வந்து நல்லே சரியில் ஞானம். அப்ப பைபாஸ் பண்றது இல்ல, அதெல்லாம் என்ன சொன்னாரு, அந்த ரெண்டு உதாரணம் சொன்னார். நம்முடைய அமெரிக்க சாமியா ரொம்ப அற்புதமா விளக்கினார். சரியே ரொம்ப அருமையா, ஒரு வெள்ளக்காரா இருந்தா கூட கான்செப்ட் எப்படி புரியறாரு பாருங்க, அதான் முக்கியம். அவர் எப்படி விளக்கினாரு அப்படின்னா, அந்த எக்கு லார்வா இந்த கிரிசாலிஸ் பட்டர்ஃபிளை, ஒரு பட்டர்ஃபிளைய பாரு, பூச்சி டக்குன்னு வருமா? முதல்ல ஒரு எக்கா இருக்கணும் அது, அப்புறம் லார்வா, அப்புறம் கிரிசாலிஸா, அதுக்கு அடுத்த பாருங்க வேற பேர் உண்டு, கிரிசாலிஸ் நினைக்கிறேன், கிரிசாலிஸ் வண்ணாத்தி பூச்சியானது வண்ணாத்தி பூச்சியா வந்துடாது, முட்டையா இருந்து புழுவா இருந்து கூட்டு புழுவா இருந்தா வரணும். அது மாதிரி இப்ப புரியுது இல்லையா? இதே தாய்மானவர் என்ன சொன்னாரு, விரும்பும் சரிய முதல் மெய்ஞான நான்கும் அரும்பு மலர் காய்கனி போல் அன்றோ பராபரமே. முதல்ல அரும்பு, அப்புறம் மலர், அப்புறம் காய், அப்புறம் ஒரு கை. பழம் டக்குனு பொத்துன்னு வானத்திலிருந்து பழம் விழுமா? அது அரும்பாக இருந்து மலராக இருந்து காயாக இருந்துதான் கனியாக வர முடியும். கனின்னு ஒரு புது ஸ்டேஜ் வந்துட முடியாது உடனே. இப்ப என்ன புரியுதுல, என்ன அருமையா வளர்க்கிறாங்க பாருங்க. அதான் அந்த சாய்மானோட நுட்பம், விரும்பும் தெளிவா சொல்லிட்ட, விரும்பும் சரியே முதல் மெய்ஞான நான்கும் அரும்பு மலர் காய்கனி போல் அன்றோ பராபரமே. இப்போ அரும்பு மலர் காய்கறிங்கிறத ஃபோர் வேஸ்ட் சொல்லுவீங்களா? நீங்க நாலு பருவம்னு தான் சொல்லலாம், நாலு ஸ்டெப் அப்படி சொல்லலாம் இல்லையா? ஃபோர் வேஸ்ல ஃபோர் ஸ்டேஜஸ் வேணா சொல்லலாம், ஃபோர் ஸ்டேஜஸ், ஃபோர் ஸ்டெப்ஸ், ஃபோர் ஸ்டெப்ஸ் இன் சைவிசம். அதனாலதான் அந்த அழுத்தி சொன்ன, நன்னெறியாகிய ஞானத்தை காட்டி அல்லது மோட்சத்தை கொடாவாகலாம். மீகண்டாருடைய வாக்கு
சரிகையில் யோகம் என்ற,
சிவபெருமானுடைய அந்த பெருமையை உணர்ந்து அதே சமயத்துல மனசுக்குள்ள உலகியல் லாபங்களை கருதி செய்தால் அது உபாய சரியை. எனி வர்ஷிப் வித் சம் மொண்டேன் பெனிஃபிட்ஸ், சம் இன்டென்ஷன், அது உபாயம். உபாயத்துல உபாய சரிய, உபாய கிரிய, உபாய அப்படி அப்படியும் வரும். அதனாலதான் இப்ப ரெண்டே ஒரு காட்சி காணிக்குமே, திருவானைக்கால சிலந்தியும் பூஜை பண்ணுச்சு, யானையும் சிவபுத்த பூஜை பண்ணுச்சு. அவங்க ரெண்டு பேருமே பூர்வ ஜென்மத்துல ரெண்டு கந்தர்வர்களா இருந்தவங்க. கோச்சங்கள் சோழனுக்கு மட்டும்தான் ரெண்டு பூர்வ ஜென்மம் வருது. கோச்சங்கள் சோழனா இருந்து அதுக்கு முன்னாடி சிலந்தி பூஜையா இருந்தார், அதுக்கு முன்னாடி என்னவா இருந்தாரு, மாரியவான் என்ற கந்தர்வராக இருந்தார். கந்தர்வு தேவர்கள ஒரு இனம், கந்தர்வ இனம். அந்த கந்தர்வ இனத்துல மாலியவான் என்ற ஒரு, அப்ப அவர் பேர் வந்து மாலியவான், இந்த மாலியவான் என்ற கந்தர்வராக இருந்தார். அதே போல யானையும் ஒரு கந்தர்வனாக இருந்தது. அப்பதான் சிலந்தியா வர்ற அந்த யானை அப்படிதான், யானையும் இன்னொரு கந்தர்வனாக இருந்துதான் யானையா வருது. இப்ப என்னன்னு கேட்டா அங்க கவனிக்கணும். இப்போ சிலந்தி பண்ணது உபாய சரி, அது உபாயம் ஞானத்தில் சரியே. ஏன்னா அவர்கள் வந்து யோகம்ங்கிற நிலை வரைக்கும் அந்த பூர்வ ஜென்மத்தை அடைஞ்சிட்டாங்க. எங்கேயுமே அந்த எந்த எந்த இடத்துல விடுறீங்களோ அந்த இடத்துல மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவார். அதான் அதனாலதான் சிவபுண்ணியத்துக்குள்ள சிறப்பு, அதை விளக்க போறேன் இன்னைக்கு. அதுக்கு பேர் தான் இறப்பில் தவம்னர், பின்னாடி வரப்போகுது விளக்கம். சிவபுண்ணியத்துக்குள்ள சிறப்பு என்னவென்றால், சிவபுண்ணியங்கள் ஏற்கனவே நாம் பல பிறவிகள்ல செய்த சிவபுண்ணியமானது அழிந்து விடாமல் அப்படியே இருக்கும். ஆனா வேதத்தில் சொல்லப்பட்ட பயன்கள் இருக்கு பாருங்க, அது என்ன பண்ணும்னா அதனுடைய மரணை கொடுத்தவனா அழிஞ்சு போயிடும். இதெல்லாம் வேத கிரியைக்கும் ஆழமகிரியைக்குள்ள வித்தியாசம். இப்ப ஆயிரம் அஸ்வமேத, நூறு அஸ்வமேத யாகங்கள் செய்தவன் இந்திரன், இந்திர பதவிக்கு போறான்னா, அந்த இந்திர பதவியில இருந்த உடனே இருந்து அனுபவிச்ச உடனே என்ன ஆகும், அந்த 100 அஸ்வமேத யாகத்தினுடைய பலனும் அழிந்து போய்விடும். அந்த வேதத்துல சொல்லப்பட்டது தவம் தானா? வேதத்துல சொல்லப்பட்டது தவம் தான், ஆனா அது இறப்புடைய தவம். ஆனா ஆகமத்தில் சொல்லப்பட்டது இறப்பில் தவம். அதனாலதான் அரவிந்தநாதர் சொன்னார், மகபதியாகி மருவும் வலாரி மகிழ்களி கூறும் வடிவோனே மகபதியாகி. மகபதி மகம்னா யாகம், அந்த யாகங்கள் செய்ததுனால அவன் இந்திரனானா. மகபதியாகி மருவும் வலாரி. அந்த வலாரிங்கிறவன் யாருன்னு கேட்டீங்கன்னா, அவன் ஒரு அசுரன். அந்த வலாரிங்கிற அசுரனை, வலாரி அப்படிங்கிற அசுரனை வந்து அவனால வெல்ல முடியல இந்திரனால. அந்த வலாரிங்கிற அசுரனை வெல்லுவதற்காக தான் அது வலாரி தலாரிம்பார். கந்தர் அனுபூதியில சொல்லும் பொழுது வலாரி தலாரிம்பார். வலாரி ஆண்ட இடத்துக்கு அந்த வலாரி ஒரு இடத்தை ஆளுகிறான், அது தலம். அந்த வலாரி என்ற அந்த அந்த தலத்தை வந்ததுனால ஒரு வகையில வலாரி, இன்னொரு அவன் வந்து அந்த தலத்தை ஆளுவதனால தலாரி. வலாரி தலாரிம்பார் கந்தர் அனுபூதியில. ரொம்ப அற்புதமான அந்த விளக்கங்கள். அப்போ யாகத்தினுடைய பயனாகத்தான் அவன் இந்திரனாகிறான். மகபதியாகி, மகபதியாகி என்ன, யாகத்தை செய்ததனால இந்த இந்திர பதவி. அந்த இந்திரனுடைய மகளாக தான் தெய்வ யானை அவதாரம் பண்ற. இந்திரனுடைய மகள் தானே தெய்வ யானை. அதை நான் வேடிக்கையா சொல்வேன். என்ன சொல்வேன்னு கேட்டீங்கன்னா, முதன் முதல்ல அரசியல்ல கூட்டு வச்சவன் அந்த இந்திரன் தான். தனியா நின்னா ஜெயிக்க முடியாதுன்னு ஒரு 7 கட்சி 8 கட்சியை சேர்ந்துக்கிட்டு கூட்டணி வச்சவன். நீங்க தமிழ்நாட்டு அரசியல் இப்ப கூட்டணி இல்லாம எந்த அரசாங்கம் வர முடியாது. இந்திய அரசியல் அப்படி ஆகி போச்சு. இனிமே நோ சிங்கிள் பார்ட்டி கேன் ஃபார்ம் த கவர்மெண்ட். இதான் திஸ் இஸ் எ ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ் இன் தமிழ்நாடு அண்ட் டெல்லி. அதனால கூட்டணி யாரோட வச்சான், முசுகுந்த சக்கரவர்த்தியோட கூட்டணி வச்சான். முசுகுந்த சக்கரவர்த்தியோட கூட்டணி. அப்போ மந்திரி பிரதானிகள் எல்லாம் சொன்னாங்க, இந்த வலாரிங்கிற அசுரனை வெல்லுவதற்கு தகுதியான ஆளு தேவலோகத்திலேயே கிடையாது, அது ஒரு பூலோகத்துல முருகப்பெருமானுடைய அருளையும் சிவபெருமானுடைய அருளையும் பூரணமாக பெற்ற ஒருத்தர் இருக்கிறார், அவர் பேர் தான் முசுகுந்த சக்கரவர்த்தி. அந்த முசுகுந்த சக்கரவர்த்தியோட நம்ம கூட்டணி வச்சுக்கிட்டா தான் நாம இந்த வலாரிங்கிற அசுரனை கொல்ல முடியும் அப்படின்னு சொன்னாங்க மந்திரிகள்லாம். உடனே அதுக்காக என்ன பண்ணாரு, அவரோட கூட்டணி வச்சார். கூட்டணி வச்சு வலாரிங்கிறவனை சமகாரம் பண்ணியாச்சு, அழிச்சாச்சு. இப்ப அவர் என்ன சொன்னாரு, என்னுடைய மிஷன் முடிஞ்சது, நான் பூலோகத்துக்கு போறேன். அப்போ அந்த இவர் சொன்னா, இப்படி எந்த விதமான பிரதிபலனையும் எதிர்பார்க்காம ஒரு ஆள் நான் பார்த்ததே இல்லை, வந்து எனக்கு எவ்வளவு பெரிய உபகாரம் பண்ணிருக்கீங்க, என்னால வெல்ல முடியாத ஒருத்தனை வென்றிருக்கீங்க, ஆனா அதுக்கு பதில என்ன வேணும்னே நீங்க கேட்கலையே. இங்கெல்லாம் கூட்டணி வச்சு ஜெயிச்சிருவாங்க, அதுக்கப்புறம் நான் எம்பியில எத்தனை சீட்டு எனக்கு தர்ற, மினிஸ்டர்ல எத்தனை சீட்டு தர்ற, அப்படிதானே பேரம். எல்லா அரசியல தான் நடக்கு, முதல்ல ஜெயிச்சிருவாங்க, அதுக்கப்புறம் அதுல தகராறு வரும். எனக்கு எத்தனை 7 MPமா 9 MPமா 10 MPமா எனக்கு, அதுல வேற எந்த மினிஸ்டர் பதவி எனக்கு வேணும், அதுல ஒரு தகராறு. இப்படிதான் இருக்கு இன்னைக்குள்ள அரசியல். ஆனா அவர் என்ன கேட்கிறாரு, அதான் அதான் இருவினை வகுப்பு, அதுதான் இருவினை வகுப்பு. அப்ப நான் போயிட்டு வரேன், எனக்கு விடை கொடுங்க. அவருக்கு திருப்தியே வரல. அவருக்கு என்ன திருப்தி வரலன்னா, இப்படி நம்ம வந்து செய்தண்டி கொண்ட குற்றம் அவனுக்கு வந்துருதே இல்லையா, அவனுக்கு வந்துருதேங்கிறக்காக இல்ல, ஏதாவது இங்க வாங்கிட்டு தான் போகணும் அப்படின்னு கேக்குறேன். அப்போ நான் நாளைக்கு சொல்றேன், கண்டிப்பா அவனுக்கு ஒரு கைமாறுக்கு ஏதாவது செய்யணும், நாளைக்கு சொல்றேங்கிறேன். அப்போ அந்த அன்றைக்கு இரவு அந்த முசுகுந்த சக்கரவர்த்திய கனவுல சிவபெருமான் வர்றார். வந்து என்ன சொல்றாருன்னா, இந்திரன் இருக்கான் பாரு, இவன் பூஜை பண்ற தியாகராஜா. அவர் சொல்றாரு, நீ என்னைய வேணும்னு கேளுங்கிற, என்னைய வேணும்னு கேளு. அது ஒரு அருமையான கதை. அவருக்கு உருவமூர்த்தியா இருக்கக்கூடிய சிவபெருமா, அதாவது அதுக்குதான் சப்த விடங்க தலங்கள்னு பேரு. தமிழ்நாட்டுல சப்த விடங்க தலங்கள்னு ஒரு 7 தலங்கள் இருக்கு. அந்த சப்த விடங்க தலங்களுக்கு என்ன சிறப்புன்னு கேட்டீங்கன்னா, சுவாமி சன்னதி அம்பாள் சன்னதியோட இன்னொரு சன்னதி இருக்கும், அதுதான் தியாகராஜா சன்னிதி. அந்த தியாகராஜா சன்னிதி இருக்கக்கூடிய இடம் தான் சப்த விடங்க தலங்கள்னு பேரு. இல்ல இல்ல அவன் உண்மையிலேயே வழிபட்டு வர்றான். அதாவது அது ஆமா ஆமா அது அதுதான் நீங்க அடுத்த கதை ஸ்டெப்புக்கு போறீங்க கேட்டுருவாரு. இப்ப என்ன என்ன அந்த கதையை சொல்லி முடிச்சிருவான். நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி தான் அது. அப்போ இவர் என்ன பண்றாரு, எனக்கு நீ பூஜை பண்ற தியாகராஜா வேணும்னு கேக்குற. அப்போ அவரு அவனுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. ஏன்னா அவன் அவர் வந்து அவன் அந்த ஆன்மார்த்த மூர்த்தியா அவரை பூஜை பண்ணிட்டே வரான். ரொம்ப நாளா அவனால கொடுக்க முடியாத ஒண்ணு என்ன கேட்டாலும் கொடுத்துருப்பான், இந்த லோகத்தையே கேட்டாலும் கொடுத்துருப்பான். ஆனா அந்த ஆன்மார்த்த மூர்த்தியை விடுறதுக்கு மனசு இல்ல. அதுக்காக என்ன பண்ண அவர் ஏமாத்தினான். அதாவது ஏமாத்து இல்ல, அவன் என்ன பண்ணான்னா நமக்கு இந்த ஜெகராஜா விடுறதுக்கு மனசு இல்ல, ஆனா அவருக்கு நம்ம கொடுத்த பிராமிசையும் காப்பாத்தணும் இல்லையா, என்ன பண்றதுன்னு பார்த்தான். அதாவது என்னுடைய வேண்டுகோளும் நிறைவேறணும், அவருடைய வேண்டுகோளும் நிறைவேறணும், அது சிவபெருமானே முடிவு செய்யட்டும் அப்படிங்கிறக்கா என்ன பண்ணா உடனே தேவ தட்சனை கூப்பிட்டான். த செலஸ்டியல் கார்பெண்டர், அதான் தேவ தட்சன். அவரை கூப்பிட்டு இதே தியாகராஜா மாதிரி ஆறு தியாகராஜாவை செய்யின்னா இதே மாதிரி இருக்கணும் பார்த்தேன், அது மாதிரி செய்யி. இந்த ஏழையும் வைக்கிறேன், ஏழையும் வச்சு சிவபெருமானுக்கு உண்மையிலேயே என்கிட்ட இருக்கணும்னு என்ன இருக்கா, முசுகுந்த சக்கரவர்த்திக்கு போடணும் என்ன இருக்கா.
அவர் சிலையை தான் கேட்டாரா?
ஆமா, அந்த மூர்த்தி தானே, மூர்த்தியே நான் கொண்டு போய் வழிபடுறேன்னு கேட்டாரு. அப்போ அவர் உண்மையிலே கேட்கிறாரு, ஏன்னா இவர் செய்த உபகாரத்துக்கு ஏதாவது ஒண்ணு செஞ்சாகணும், அவர் கேட்கறத கொடுத்தாதான் சிறப்பு. ஏன்னா ஒண்ணுமே கேட்க மாட்டேங்கிறாரு, இப்ப கம்பல் பண்ணி ஏதாவது ஒண்ணு கேளுகளும் தொந்தரவு பண்ணி தான் கேட்கிறாரு. இப்ப அவரா கேட்கல, நீயா ஏதாவது ஒண்ணு வேணும் வேணும் கேளுனாரு. கேட்டது கேட்டார், கேட்டவுடனே சிக்கல் வந்துருச்சு. இப்போ இல்ல இவருக்கு கொடுக்க மனசு இல்ல, அதனால என்ன பண்ணாருன்னா அந்த செலஸ்டியல் கார்பெண்டரை கூப்பிட்டு, தட்சனை கூப்பிட்டு அது மாதிரி ஆறு சிலையை செய்ய சொல்லி எதுக்காக செய்தாருன்னா ஏமாத்துறதுக்கு இல்ல. என்ன எதுக்காக செஞ்சாருன்னா இத பார்த்துட்டு இந்த உண்மையான நடராஜா இருக்கு, உண்மையான தியாகராஜா இருக்காரு இல்லையா, அவரு அவரையே அவர் கேட்டாருன்னா சிவபெருமான் அங்க போகணும் தான் விரும்புறாருன்னு அர்த்தம். அதுக்காண்டி கொஞ்சம் கூட அந்த லட்சணங்கள் வேறுபாடு இல்லாம நீ செய்யணும்னு சொன்னார் சிற்பிக்கு. அது சிற்பி அவன் பெரிய தேவதட்சனாச்சே, ஆகவே என் மயன், அவன் பேர் மயன், அவன் செஞ்சான். இப்ப ஏழு தியாகராஜன் ஒண்ணு போல வச்ச. இப்ப இவருக்கு என்ன சஸ்பென்ஸ், நம்ம ஆன்மார்த்த மூர்த்தி நம்ம வீட்டுல இருக்கணும்னு நினைக்கிறாரா, இல்ல முசுகுந்த சக்கரவர்த்திக்கு போகணும்னு நினைக்கிறாரா. அவரை டிஸ்கிரஷனே விட்டுருவோம். இப்ப டிஸ்கிரஷன் லெஃப்ட் டு லார்ட் சிவா இல்லையா. அப்ப என்ன பண்றாரு, அந்த ஏழு சிலையில ஒண்ணு போல இருக்கு, பார்த்தா அங்க அடையாளங்கள் எல்லாம் ஒண்ணு போல இருக்கு, ஒண்ணு எது டூப்ளிகேட் எது ஒரிஜினல் தெரியல. அப்ப அந்த உண்மையான தியாகராஜா இருக்காரு பாருங்க, அங்க இருந்து சிவபெருமான் அதுல காட்சி கொடுத்து நான் தான் உண்மையான ஆளு காமிச்சாரு. அதனால அவர் என்ன அவர் இந்திரன் கேக்குறாரு, இந்த தியாகராஜா வேணும்னாரு. இப்ப அவனுக்கு என்ன ஆகி போச்சுன்னா அதுதான் உயிரே. அதனால அவன் என்ன சொன்னா, சரி அவரே போறாரு, அந்த ஆறு பேர் வேண்டியதுல ஏழையுமே கொண்டு போங்க. அந்த ஏழு தியாகராஜா ஒண்ணு தான் ஏழு தலங்கள்ல பண்ற, அதுல அந்த ஒரிஜினல் தியாகராஜா தான் திருவாரூர். அந்த ஏழு தலங்களுக்கு தான் சப்த விடங்க தலங்கள். அதத்தான் தியாகராஜாவை பாடும் பொழுது அங்க அப்பர் சுவாமி இந்த கதையை சொன்னார். உயிராவணம் இருந்து உற்று நோக்கிங்கிற அப்பர் தேவாரத்துல சொல்றாரு பாருங்க, உயிராவணம் இருந்து உற்று நோக்கி உள்ளக்கிழியின் உரியெழுதி அப்படிங்கிற தேவாரத்தை சொல்வாரு. அமரர் நாடு ஆளாதே ஆரூராண்டு ஐராவணமே, தேவலோகத்தை ஆளாம பூலோகத்துக்கு போனார் இல்லையா, ஆகவே அது அப்புறம் சொல்றாரு, அமரர் நாடு ஆளாதே ஆரூராண்டு ஐராவணமே. ஐராவணம், ஐராவணம் சிவபெருமானுடைய யானை, ஐராவதம்ங்கிறது இந்திரனுடைய யானை. ஐராவதத்துக்கு நாலு கொம்பு, ஒரு ஒரு சைட்ல ரெண்டு கொம்பு, மொத்தம் நாலு கொம்பு இருக்கும் ஐராவதத்துக்கு, அது வெள்ளையானை. சிவபெருமானுடைய யானைக்கு வந்து ஒரு சைடுக்கு ஆயிரம் கொம்பு, ரெண்டாயிரம் கொம்பு, அதுதான் சிவபெருமானுடைய உண்மையான வாகனம். அதுதான் இது தர்ம தேவதை ரிஷபமா இருந்து காத்து இப்ப பண்ற அவ்வளவுதான். ரிஷப வாகனம் எதுக்குன்னு கேட்டா தர்ம தேவதை தான் இந்த கற்ப காலம் முடிகிற வரைக்கும் ரிஷப வாகனத்துல இருக்கணும்னு கேட்டதுனால அதன் அது அதன்படி இந்த கற்பம் முடிகிற வரைக்கும் ஸ்வேத வராக கல்பம் வரைக்கும் தான் அது. தியாகராஜ சன்னிதி வச்சிருக்கிறாங்க, அந்த தியாகராஜ சன்னிதி எங்கெல்லாம் இருக்கிற சப்த விடங்க தலங்கள்ல அது வராது. அதுல வந்து அந்த தியாகராஜா வச்சாச்சுன்னா முன்னாடி வந்து என்ன வைக்கணும்னு கேட்டா முசுகுந்தர் வைக்கணும், சிற்ப சுவாசத்துல. இப்ப சிவன் வச்சா நம்ம நந்தி வைக்கிறோம் இல்லையா, அதே போல தியாகராஜருடைய சந்நிதிக்கு உருவமூர்த்தியா இருப்பாரு.
சிவனே ஜானையில கொண்டு போறதுண்டா திருவிழாக்கு
இருக்கு. அந்த இதுல வந்து திருவாரூர்ல வந்து ஒரு நாள் திருவிழா அப்படி வரும், ஒரு நாள் திருவிழா வரும். ஆமா, யானவாகனம் உண்டு, எல்லா கோயிலுமே யானவாகனம் உண்டு. அது வந்து அதே போலதான் முருகனுக்கு மூணு வாகனம் உண்டு, முருகனுக்கு யானை உண்டு, மயில் உண்டு, அப்புறம் ஆடு உண்டு. ஆடு திருச்செந்தூர் இரண்டாம் திருவிழா அன்னைக்கு திருச்செந்தூர்ல ஆட்டு வாகனத்துல தான் வருவேன். ஐராவணம் வந்து என்ன, அந்த ஐராவணத்துல ஏன் வராருன்னு கேட்டீங்கன்னா, அது வந்து தெய்வ யானை மேய்க்கு சீதனமாக கொடுத்துட்டான் இந்திரன். அது மாமனார் வீட்டுக்கார், அது ஃபாதர்லா வீட்டுக்கார். அது
மூஞ்ச சக்கரவர்த்தின்னு சொன்னீங்க, அவரையும் தேவல ஒதுக்கலாம், சக்தி இருந்தா
தேவ சக்தி மட்டும் இல்லையே, தேவர தேவலோகத்து இந்திரனால வெல்ல முடியாத ஆற்றல் இருக்கிறது இருக்கேன், அவ்வளவு பெரிய ஆற்றல். அதனாலதான் அந்த தெய்வயானை திருமணம் திருமணம் நடக்கும் பொழுது பூலோகத்துல இவர் ஒருத்தருக்கு மட்டும்தான் அழைப்பு. தெய்வயானை அம்மையார் திருமணத்துல வந்து பூலோகத்திலிருந்து அழைக்கப்பட்ட ஒருத்தர் இவர் ஒருத்தர் தான், முசுந்த சக்கரவர்த்தி தான். ஏன்னா எத்தனையோ லோகங்கள் இல்லையா, ஏன்னா இந்திரன் வந்து அவனுடைய அழைப்புங்கிறது விஐபிஸ்க்கு மட்டும்தான் வரும், பிரைம் மினிஸ்டர் வீட்டு கல்யாணம்னா நமக்கு பத்திரிக்கை வருமா வராது, அது எம்பி லெவலோட நின்று போயிடும், எம்எல்ஏ கூட வராது. அவ என்ன சொன்னாங்கன்னா, அதுக்காக சொல்ல வந்தேன், கதை எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அந்த யானை வந்து என்ன பண்ணுதுன்னா, அது வந்து அது தொண்டு செய்து ஆனா எந்த விதமான வேண்டுகோளையும் வைக்கல. ரெண்டு பேரும் இறக்க போறாங்க, ரெண்டு பேருக்கும் தெரியுது, கொஞ்ச நேரத்தில் ரெண்டு பேரும் சாக போறோம், அவங்களுக்கே தெரியுது. ஆனா யானைக்கு நேர புத்தியை கொடுத்துடுறேன். ஆனா சிலந்தி பூச்சிக்கு என்ன பண்ணாரு, ராஜனா பிறக்க வைக்கிற. ஏன் அப்படின்னு கேட்டா அதுதான் அங்க உள்ள வித்தியாசம். அங்க வந்து யானை செய்தது உண்மை சிவபுண்ணியம், இவர் செய்தது உபாய சிவபுண்ணியம். அந்த உபாய சிவபுண்ணியத்துல அந்த வேண்டுகோளை நிறைவேற்றிதான் அடுத்த ஸ்டெப்புக்கு போவார். அதுதான் மாணிக்கவாசகர் ரெண்டையும் சொன்னார், வேண்டத்தக்கது அறிவோயினி, வேண்ட முழுதும் தருவோயினி. எப்படி ஒரே ரெண்டு நமக்கு பார்த்தா வித்தியாசமா தெரியுது. சிவபெருமான்கிட்ட விண்ணப்பத்தை வைக்கணுமா வைக்க கூடாதா, வேண்டத்தக்கது அறிவோயினி, அடுத்த வாக்கியத்தில் வேண்ட முழுதும் தருவோயினி, ரெண்டு கான்ட்ராஸ்ட் மாதிரி தெரியுது நமக்கு. கான்ட்ராஸ்ட் இல்லை, என்னன்னு கேட்டா அந்த வேண்டத்தக்கது அறிவோயினி என்று நிற்கின்றவர்கள் யாரு அப்படின்னா, அவர்கள் உண்மை சிவபுண்ணியத்தை தலைப்பட்டவர்கள். வேண்ட முழுதும் தருவோயினி என்பது உபாய சிவபுண்ணியம், ரெண்டையும் தருவீங்கிறதான் இதனுடைய இதுக்கு அதிகாரி வேற, அதுக்கு அதிகாரி வேற. ஏன்னா அந்த நிலை வரும்பொழுது என்ன பண்ணுதுன்னு கேட்டா, இப்ப இறைவன்கிட்ட போய் எனக்கு அது வேணும் இது வேணும்னு விண்ணப்பம் போடுறோம், ஆனா நம்ம சொன்னாதான் நமக்கு தேவை என்னன்னு அவருக்கு தெரியுமா. உனக்கு என்ன வேணும்னு தெரியாதவரை எப்படி கடவுளாக முடியும்.
அதுதான் அறுபொழி வித்தியாசமா சொல்ற, வேண்டத்தக்கது அறிவோய் நீ என்ன, வேண்டத்தக்கது அறிவோய் அறிவாகிய நீ.
சரி சரி,
அவரே
அது ரைட்டு,
அவரை விண்ணப்ப அவரே அழைக்க அவரே
வேண்ட முழுதும் தருவோய் நீ. அதுக்கு
என்ன
கேட்டா, அந்த உண்மை சிவபுண்ணியத்தை தடைப்பட்டவர்கள் அப்படி அந்த அவருடைய நிலை.